சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 23.
சிவதத்துவம் என்ன, என்ன இந்த இறையினுடைய இச்சைக்கிரிய ஞானம் என்று சொன்னேன் அல்லவா, எதனுடைய தூண்டுதலாலே, எந்த சக்தியினுடைய தூண்டுதலாலே தூண்டுகிறது, சக்தி தத்துவம் எதனாலே தூண்டுகிறது என்பதை தான் இந்த கடைசி பள்ளிகளிலே படித்தோம்.
அவ்வாறு அவன் நோக்கிய அளவில் சுத்தமாயின் ஒரு பகுதி காரியப்படுவதற்கு ஏற்ற பக்குவத்தை பெறும். பக்குவப்பட்ட அப்பகுதி சிவதத்துவம் என்றும் நாதம் என்றும் சொல்லப்பெறும். சுத்தமாயின் முதல் விருத்தி இறைவனது ஞானசக்தி மட்டும் செயல்படும் நிலை இது.
அதாவது சிவதத்துவத்திலே ஞானாசக்தி மட்டும்தான் செயல்படுகிறது, சிவனுடைய ஞானாசக்தி. இது பற்றிய பல விவரங்கள் என்ன சொல்ல போகிறார்கள் அடுத்தடுத்த நூல்களில் படிக்கிற பொழுது அது வரப்போகிறது. நீங்கள் இப்போதைக்கு இது பதிவு வைத்திருக்கோம், எல்லாம் அள்ளி கொட்டினால் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். முதல் செய்தி என்னவென்றால், இந்த சிவதத்துவத்தினுடைய விரிவிலே முதல் தத்துவம் சிவதத்துவம், அது சுத்தமாயிலே இறைவனுடைய ஞானசக்தி தூண்டுதலாலே அந்த தத்துவம் உண்டாகிறது. இவ்வளவும் போதும்.
சக்தி தத்துவம் இறைவன் பின்னர் முதல் விருத்தியாகிய சிவதத்துவத்தின் ஒரு பகுதியை தனது கிரியாசக்தியால் இது விரிவடைக என பொதுவாக கருதுவான். அவ்வாறு அவன் கருதிய அளவில் அப்பகுதி இரண்டாம் விருத்திப்பட்டு சக்தி என்றும் விந்து என்றும் பெயர் பெறும்.
இறைவனத்திலே இருந்துதான் சக்தி தத்துவம் தோன்றுகிறது. நாங்க முந்தி படிக்கிற பொழுது அசுத்தமாய தத்துவங்கள் படிக்கிற பொழுது அடுத்தடுத்தும் தோன்றும் வேறு வேறு இடங்களில் தோன்றும் படித்தோம். இப்ப என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சிவதத்துவம் தோன்றுகிறது. சிவதத்துவம் எப்படி தோன்றுகிறது என்றால், சுத்தமாயிலே இறைவனுடைய ஞானாசக்தி தொழில்பட்டு சிவதத்துவம் தோன்றுகிறது. இனி சிவதத்துவத்திலேயே கிரியாசக்தி தொழில்பட சக்தி தத்துவம் தோன்றுகிறது.
இறைவனது கிரியாசக்தி மட்டும் செயற்படும் நிலை இது. 3. சதாசிவ தத்துவம்
முரண்பாடு இருக்கிறது பாருங்கள். கிரியாசக்தி வர சக்தி தத்துவம் தோன்றுகிறது. கிரியை என்பது செயல், செயல்ல தானே சக்தி தோன்ற முடியும். ஆகவே செயலுக்கான அந்த அந்த தத்துவத்திலே சக்தி சக்தி தத்துவம் தோன்றுகிறது.
3. சதாசிவ தத்துவம் இறைவன் பின்னர் இரண்டாம் விரிவாகிய சக்தி தத்துவத்தின் ஒரு பகுதியை தனது ஞானசக்தியால் சிறப்பாக நோக்கியும் கிரியாசக்தியால் சிறப்பாக கருதியும் நிற்பான். இது இவ்வாறு
வேலை செய்கிறது. அதாவது முதல் நிலை சிவதத்துவம், அது ஞானாசக்தி. அடுத்த நிலை சக்தி தத்துவம், அதிலேயே வேலை செய்கிறது. சிவதத்துவத்திலே வேலை செய்கிற பொழுது அது சக்தி தத்துவமாக மாறுகிறது. இனி அவனுடைய ஞானாசக்தி கிரியாசக்தி ரெண்டும் சம அளவாக கலக்கிற பொழுது சதாக்கியம் வருகிறது. அங்க பாருங்க, அப்போ ஞானாசக்தி கிரியாசக்தி கலந்த உடனே சிவமும் சக்தியும் கலக்கிறது. ஆகவே அது அர்த்தநாரி ரூபமான லிங்க ரூபம் தோன்றுவது என்பதிலே பொருத்தப்பாடுகள் எல்லாம் சரியாக அமைகிறது. அது மூன்றாவது.
இது இவ்வாறு விரிவடையத்தக்கது என்பது சிறப்பாக நோக்குதல். இது இவ்வாறு விரிவடைக என்பது சிறப்பாக கருதுதல். நோக்குதலும் கருதுதலும் சிறப்பாக நிகழும் இந்நிலையில் அப்பகுதி மூன்றாம் விருத்தியாக வளர்ச்சி அடைந்து சதாசிவம் அல்லது சாதாக்கியம் என பெயர் பெறும். இறைவனது ஞானசக்தியும்
இதிலே அவர் இந்த நோக்குதல் கருதுதல் எல்லாம் இப்போதைக்கு நீங்கள் காதல விழுத்தினால் போதும். அது பிறகு பதியும், அங்க பதிவிக்கிற நூல்கள் இருக்கிறது பதியும். கட்டாயமாக நீங்கள் இதிலே மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டியது முதல் ஞானாசக்தி, அடுத்தது கிரியாசக்தி, அடுத்தது ஞானாசக்தி கிரியாசக்தி கலந்தது சாதாரணம்.
இறைவனது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக செயற்படும் நிலை இது. 4. ஈஸ்வர தத்துவம் ஞானசக்தியையும் கிரியாசக்தியையும் சமமாக செலுத்தி நின்ற இறைவன் பின்னர் மூன்றாம் விருத்தியாகிய சதாசிவ தத்துவத்தின் ஒரு பகுதியை செயற்படுத்துவதற்கு கிரியாசக்தியை மிகச் செலுத்தி இஃது இவ்வாறு ஆகுக என கருதுவான். அப்பொழுது அம்மூன்றாம் விருத்தி நான்காம் விருத்தியாக வளர்ச்சி அடைந்து ஈஸ்வரம் என பெயர் வரும். கிரியாசக்தி மிகுந்தும் ஞானசக்தி குறைந்தும் செயல்படும் நிலை இது.
முதல் சாதாக்கியத்திலே ஞானாசக்தி மிகுந்து கிரியாசக்தி குறையும், அடுத்ததாக ஈஸ்வர தத்துவத்திலே கிரியாசக்தி மிகுந்து ஞானாசக்தி குறையும்.
ஐந்து, சுத்த வித்யா தத்துவம். கிரியாசக்தியை மிக செலுத்தி நின்ற இறைவன் பின்னர் நான்காம் விருத்தி ஆகிய ஈஸ்வர தத்துவத்தின் ஒரு பகுதியை செயற்படுத்துவதற்கு தனது ஞான சக்தியை மிக செலுத்தி நிற்பான். அப்பொழுது அப்பகுதி ஐந்தாம் விருத்தியாக வளர்ச்சி அடைந்து சுத்த வித்தை என பெயர் பெறும்.
பிறகு நாலாவதிலே இருந்து ஞானாசக்தி செலுத்தப்பட சுத்த வித்தை என்கின்ற தத்துவம் பிறக்கிறது.
மூணுல சமமா இருக்கு, நாலுல கிரியாசக்தி ஜாஸ்தியா இருக்கு, அஞ்சுல ஞானசக்தி ஜாஸ்தி.
மூணுல சமமா இருக்குன்னு போட்டிருக்காங்க.
ஆமா ஆமா, சமமா இருக்கு. ஆமா, இறைவனது ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சமமாக செயல்படும் நிலை இது.
மூணு சொன்னது சதாசிவ தத்துவத்தை சொல்றாரு.
சதாசிவம், அது சரி. அது ஈஸ்வரத்திலே,
ஈஸ்வரத்துல ஞானசக்தி இது கிரியாசக்தி ஜாஸ்தியா இருக்கும், கிரியாசக்தி மிகுந்தும் ஞானசக்தி குறைந்தும் செயல்படும்.
அடுத்ததுல சுத்த வித்தையில ஞானசக்தி மிகுந்து
ஞானசக்தி மிக செலுத்தி அப்பொழுது அப்பகுதி ஐந்தாம் விருத்தியாக வளர்ச்சி அடைந்து சுத்த வித்தை என பெயர் பெறும். ஞானசக்தி ஜாஸ்தியா இருக்கும்.
சரி,
அசுத்த மாயையின் காரியங்களுள் வித்தை என ஒன்று இருப்பதால் சுத்த மாயையின் காரியமாகிய இதனை அதிலிருந்து வேறுபடுத்துவதற்காக சுத்த வித்தை என்றனர்.
அதை கவனிக்க வேண்டும். இதுல ரெண்டு சொற்கள் எங்களுக்கு பிரச்சனைக்குரிய சொற்கள். நாங்கள் அங்கே படிக்கிற பொழுது வித்தை என்று ஒன்றை படித்தோம். வித்யா தத்துவத்திலே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இங்கேயும் வித்தை என்ற ஒரு தத்துவம் வருகிறது. ஆகவே இந்த வித்தையை சொல்லுகிற பொழுது சுத்த வித்தை, சுத்தமாயிலே தோன்றுகிற வித்தை என்பதை குறிப்பதற்காக சுத்த வித்தை என்று தனித்து சொல்லுகிறார்கள். அதை கவனித்தோம். அது மாதிரி கலை என்ற சொல்லும் எங்களுக்கு அங்கே காலம், நியதி, கலை, வித்தை, ராகம் என்று அங்கே படித்தோம் அல்லவா. கலை அதே கலை என்ற சொல் சுத்த வித்தைக்குள்ளே இன்னொருக்கா வரப்போகும், இன்னொரு இடத்துலயே வரப்போகும். அந்த அந்த கலை என்ற சொற்களுக்குள்ளே ஏன் அது ஒரு சொல்ல அமைத்தார்கள் என்று என் புத்தி இன்னும் இதுவரை விளங்கவில்லை. ஆனால் அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அமைத்திருப்பார்கள். அந்த ரெண்டும் வேறு வேறு என்பது சுத்த வித்தையிலே வருகிற வித்தையா அல்லது சுத்த வித்தையில வருகிற கலையா அசுத்தையிலே வருகிறதா என்பது படிக்க படிக்க படிக்கிறது தானாக இயல்பாக பதிவாகிவிடும்.
ஞானசக்தி மிகுந்தும் கிரியாசக்தி குறைந்தும் செயல்படும் நிலை இது. இறைவனது இச்சாசக்தி என்றும் ஒரு நிலையிலே நிற்க, இறைவனது இச்சாசக்தி என்றும் ஒரு நிலையிலே நிற்க ஏனைய ஞானசக்தியும் கிரியாசக்தியும் தனித்தனியாயும் தம்முள் ஒத்தும் ஒன்றின் ஒன்று மிகுந்தும் குறைந்தும் செயல்படுதலால் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்னும் இவ்வைந்து தத்துவங்களும் சுத்தமாயின் விரிவுகளாய் தோன்றலாயின என சுருக்கமாக கூறலாம்.
அதாவது இதிலே நீங்கள் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அவருடைய பிரக்டிகளும் தியரியும் தெரியாதான் போறது. இப்ப இதிலே இந்த இந்த அஞ்சு தத்துவங்களுக்கான விரிவிலே முதல் ஞானாசக்தி, பிறகு கிரியாசக்தி, பிறகு ஞானாசக்தி கிரியாசக்தி, பிறகு ஒன்றிலே மிகுந்து ஒரு சக்தி ஞானாசக்தி மிகுவது, அடுத்ததிலே கிரியாசக்தி மிகுவதாக அஞ்சு தத்துவம் தோன்றியது. இதிலே இந்த அரா விருப்பம் இச்சை என்கின்ற சக்தியை ஏன் சொல்லவில்லை என்று ஒரு கேள்வி வருது. சக்தியையும் ஏதாவது அப்படி இப்படி பங்கிட்டு காட்டியிருக்கலாமே என்று கேட்டால், இச்சை என்பது விருப்பம். ஆன்மாவை ஈடேற்ற வேண்டும் என்ற இறைவனுடைய விருப்பம்தான் இந்த ஐந்து தத்துவங்களாக விரிகிறது. ஆகவே அது இருக்கிறபடியால் தான் இந்த இச்சை ஞானம் என கிரியை ஞானம் என்பது கூடி குறையும் என்றபடியால், அந்த விருப்பத்திலே மாற்றமில்லை என்றபடியால் அதை நிரந்தரமாக வைத்துக் கொண்டு ஞானத்தையும் கிரியையிலேயும் தான் மாற்றம் கண்டு இந்த தத்துவங்களை உருவாக்குகிறார்கள். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இது ஒருத்தர் தத்துவம் முழுவதும் பொய் என்றே ஒருவர் சொன்னால் கூட, இப்படி புத்திசாலித்தனமாக இதை டிசைன் பண்ண முடியுமாக இருந்தால் அந்த பொய்ய கூட நம்பலாம் போல தெரிகிறது. அந்த அளவுக்கு எல்லாம் திட்டமிட்டு, இது இதல்ல, இதுக்கு மேலே போகிற பொழுது நீங்கள் ஏற்கக்கூடிய விஷயங்கள் பலது இருக்கின்றன. இச்சை ஏன் இதுல சேர்க்கப்படவில்லை என்று அவர் விளக்கம் சொன்னார்.
அதாவது சுத்தமாயை அதிலிருந்து சிவம் அல்லது நாதம், இரண்டு சக்தி அல்லது விந்து, மூன்று சதாசிவம் அல்லது சாதாக்கியம், நான்கு ஈஸ்வரம், ஐந்து சுத்த வித்தை. இவற்றை சுத்தமாயிலிருந்து சிவபெருமானே நேரே தோற்றி ஒடுக்குவதால் இவை சிவ தத்துவங்கள் எனப்படுகின்றன. சுத்தமாயி நின்றும் தோன்றி சுத்தமாயிருத்தல்
பற்றி நேற்று கேட்டீர்களே இங்கே ஸ்ரீகண்டருத்திரர், அங்கே அனந்த தேவர், சிவ தத்துவத்திலே யார் என்ற கேள்விக்கு இதுதான் பதில். சிவபெருமானே அந்த வேலையை நேராக பொறுப்பெடுக்கிறார். அனந்த தேவரும் ஸ்ரீகண்டருத்திரரும் யார் என்றால், ஆன்மாவிலே சாதாரண நம்மை போன்ற ஆன்மாவுக்கிலே உயர்நிலை அடைந்தவர்களுக்கு ப்ரமோஷன் பெற்று வந்தவர்கள். ஸ்ரீகண்டருத்திரர் ஆன்மாவிலே மேல்நிலை வந்து இறைவனுடைய சக்தி பதிந்து பஞ்ச கிருத்தியம் செய்கிற ஆற்றல் பெற்றவர். அதே போலதான் அதைவிட மேல்நிலை அடைந்தவர் அனந்த தேவர். இதை நீங்கள் அடிப்படையில் இந்த சிவ தத்துவங்களை யார் இயக்குகிறார்கள், நேரே சிவபெருமானி. இது என என்ன என்ன சொல்றது, பிரதமர் அலுவலகம் அங்கே அவருடைய நேருக்கு வரும், மற்ற அலுவலகங்கள் வேற வேற அலுவலகங்கள் என்பது போல.
இவற்றை சுத்தமாயிலிருந்து சிவபெருமானே நேரே தோற்றி ஒடுக்குவதால் இவை சிவ தத்துவங்கள் எனப்படுகின்றன. சுத்தமாயி நின்றும் தோன்றி சுத்தமாயிருத்தல் பற்றி இவை சுத்த தத்துவங்கள் என்றும் சொல்லப்படும். முன்னே சொன்னபடி இறைவனது சக்தி சுத்த தத்துவங்களாகிய இவற்றை நிலைக்களமாய் பற்றி நின்று இவற்றின் வழியாக கீழே உள்ள ஏனை தத்துவங்களை செலுத்தி நிற்கும். செலுத்தும் கருவியாதல் பற்றி இத்தத்துவ தொகுதி பிரேரக காண்டம் என்றும் சொல்லப்பெறும்.
பிரேரகம் செலுத்துவது, அது சரி, பிரேரகம் இந்த பிரேரித்தல் என்று நாங்கள் இந்த கூட்டங்கள் சொல்லுவோமே, அந்த அந்த
பிரேரணை.
நேற்று ஏதோ போக்திய காண்டம் போகிருத்த காண்டம் ஏதோ மூன்றாக
போசகித்திரு.
அந்த சொல் சரியா தானே, அது நாளை பிறகு பார்ப்போமா. நீங்கள் இது பிரேரக காண்டம் என்று இந்த சிவ தத்துவம் வருகின்ற அந்த போதைக்கு பிரேரக காண்டம் என்று பெயர்.
அதோட இந்த பாட்டு முடிஞ்சதுங்க. 19வது பாட்டுடைய விரிவு முடிஞ்சது. 20 சுத்த தத்துவங்களின் பெயர். வித்யா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம், சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள், நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம், பின் சொல்லும் சதாசிவம், நல் சக்தி சிவம் கான் அவைகள் தாம். கதவுரை. வித்யா தத்துவங்கள் அசுத்த மாயையின் காரியமாகிய வித்யா தத்துவங்கள் ஏழும் ஏழினையும் விளம்பினோம், இதுவரையில் விளக்கினோம். சுத்தமாம் தத்துவங்கள் இனி சுத்தமாயையிலிருந்து தோன்றும் சுத்த தத்துவங்களின் இயல்பை சொல்ல கேள், கூறுகிறோம் கேட்பாயாக. அவைகள் அத்தத்துவங்கள் சுத்த வித்தை, சுத்த வித்தையும் ஈஸ்வரம், ஈஸ்வரமும் பின் சொல்லும் அவற்றின் மேலாக சொல்லப்படும் சதாசிவம், சதாசிவமும் நல் சக்தி, நல் சக்தியும் சிவம், சிவமும் என கான் அறிவாயாக. ஒழிப்புரை. அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் வித்யா தத்துவங்கள் ஏழினையும் விளக்கிச் சொன்னோம், இனி சுத்தமாயிலிருந்து தோன்றும் தத்துவங்களின் இயல்பை உனக்கு கூறுகிறோம். அவை சுத்த தத்துவங்கள் எனப்படும். அவை சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம் என்னும் பெயரை உடையன. அவை நித்தமாக உள்ளன. இதோட இந்த பாட்டு முடிஞ்சதுங்க. 20 பாட்டு.
சரி, முன் சொன்னதை அதை அனுபவித்து சொல்லுகிறார்.
பாடல் 21 சுத்த தத்துவங்களின் நிலை. சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரம் தான், அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும். ஒத்த இவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞானம் உரு ஆகும் உரு ஆம். சுத்த பதவுரை. சுத்த வித்தை, சுத்த வித்தை என்ற தத்துவம் ஞானம் மிகும், இறைவனது ஞானசக்தி மிகுந்து கிரியாசக்தி குறைந்து நின்று தொழிற்படும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது.
இந்த சுத்தவித்தை என்கின்ற தத்துவத்திலேதான் நாங்கள் சொல்லுகிற மும்மூர்த்திகளும் வருகிறார்கள். அதை நன்றாக வந்து சிவம், சிவன், விஷ்ணு, பிரம்மன் என்ற மூன்று பேரும் நின்று செயல்படுகிற இடம் இந்த இடம்தான், பவித்ரி என்ற இடம்தான். இது தெரியாமல் தான் இந்த சைவ வைஷ்ணவ சண்டையெல்லாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். சிவனுடைய இந்த சுத்த வித்தையிலே இந்த மூவரும், சிவனும் அதுக்கு ருத்ரனும் அதுக்கேதான் கருதுறாங்க. அது மட்டுமல்ல, சிவனுடைய நவபேதங்களிலே ஒன்றாக திருமால் கொண்டாடப்படுகிறார். எல்லாம் ஒன்றும் நாங்கள் எங்களுடைய அறிவு குறைவாலே பிரிவுகள் வகுத்து கொண்டதே தவிர எல்லாம் ஏற்கனவே ஒன்றுக்குள்ளே ஒன்று அமைந்துதான் இருக்கிறது. இப்போ சுத்த வித்தை பற்றி சொல்லுகிறார்.
சுத்த வித்தை, சுத்த வித்தை என்ற தத்துவம் ஞானம் மிகும், இறைவனது ஞான சக்தி மிகுந்து கிரியாசக்தி குறைந்திருந்து தொழிற்படும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது. தொன்மையாம் பழமையாகிய ஈஸ்வரம், ஈஸ்வர தத்துவம் அத்தன் தொழில் இறைவனது கிரியாசக்தி அதிகம் ஆக்கியிடும், மேம்பட்டு நிற்க ஞான சக்தி அடங்கி நிகழும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது. ஒத்தல் இவை, ஞான சக்தியும் கிரியாசக்தியும் ஆகிய இவை ஒத்து இணைந்து நிகழும் நிலைக்கு நிலைக்களமாய் உள்ளது. சாதாக்கியம் சதாசிவ தத்துவமாகும். என்றும் எப்பொழுதும் சக்தி, சக்தி தத்துவம் கிரியை ஆதார உரு, இறைவனது சக்தி கிரியை மட்டுமாய் நின்று தொழிற்படும் நிலைக்கு நிலைக்களமாய் உள்ளது. சிவம் சிவ தத்துவம் ஞான ஆதார உருவாம், இறைவனது சக்தி ஞானமேயாய் நின்று தொழிற்படும் நிலைக்கு நிலைக்களமாய் இருப்பது.
இல்ல முதல் சொல்றேன் பாருங்க, இப்ப நீங்கள் திருக்குறள் படித்து அதுக்கு பிறகு தத்துவம் படித்து வர்றதால உங்களுக்கு இதெல்லாம் பதிவாகிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எனக்கு இது விளங்க உண்மையிலே பலகாலம் சென்றது. முதலிருந்த சொல்லுகளே எனக்கு அறிகின்ற அது உண்மையிலே இதுக்கு இல்லை என்பது. இப்ப உங்களுக்கும் உங்களுக்கு விளங்குறது என்று நினைத்துக்கொண்டு பேசுறேன், எனக்கு ரொம்ப தெளிவாக விளங்குகிறது. எவ்வளவு லேசாக சொல்லுறாங்க, அதாவது இறைவனுடைய ஞான சக்தி மட்டும் செயல்படுகிற பொழுது சிவ தத்துவம், தனித்து கிரியாசக்தி மட்டும் வேலை செய்கிற பொழுது சக்தி தத்துவம் தனித்து, இரண்டும் சமப்பட்டு கலக்கிற பொழுது சாதாக்கியம், அதற்கு பிறகு கிரியை உயர்ந்து ஞானாசக்தி குறைகிற பொழுது ஈஸ்வரம், ஞானம் உயர்ந்து கிரியாசக்தி குறைகிற பொழுது சதாக்கியம். இவ்வளவும் தான், இவ்வளவும் மனதில இருந்து சொல்ல முடிந்தால் நீங்கள் என்ன சொல்றது, சித்தாந்த ரத்தினம். சொல்லுங்க.
பொழிப்புரை. சிவசக்தி முத்திரப்பட்டு விளங்கும், அவை இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்பன. இச்சை என்றும் ஒரே நிலையில் இருப்பது, ஏனைய ஞானமும் கிரியையும் ஆகியவற்றின் தொழில்பாட்டில் தான் வேறுபாடு உள்ளது. ஞானசக்தி மிகுந்து கிரியாசக்தி குறைந்து நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு சிவசக்தி நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது சுத்த வித்தை. கிரியாசக்தி மிகுந்து ஞானசக்தி குறைந்து நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு சிவசக்தி நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாயிருப்பது ஈஸ்வரம். ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சமமாய் நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு சிவசக்தி நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாய் உள்ளது சதாசிவம். இனி சிவசக்தி கிரியை மட்டுமாய் நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு கிரியையாய் நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாவது சக்தி தத்துவம். சிவசக்தி ஞானம் மட்டுமாய் நின்று தொழிற்படும் நிலை உண்டு. அவ்வாறு ஞானமேயாய் நிற்கும் நிலைக்கு நிலைக்களமாய் ஆவது சிவ தத்துவம். இவ்வாறு சிவசக்தி சிவசக்திக்கு இடமாய் உள்ளவை இச்சுத்த தத்துவங்கள் ஆகும். இதோட முடியுதுங்க. 21ஆம் பாட்டு
கிட்டத்தட்ட அரைவாசி நூல் படிச்சுட்டீங்க. 53 பாட்டுல 54 பாட்டுல 21 பாட்டு படித்தாச்சு. தத்துவங்கள் அடிப்படையிலே நீங்கள் ஆன்ம தத்துவம் 24 படித்து, வித்யா தத்துவம் 7 படித்து, இப்போ சிவ தத்துவம் 5 படித்தாகிவிட்டது. இனி என்ன, இவ்வளவு தானே செய்ய சித்தாந்தம் என்று நினைத்து விடாதீர்கள். இது அடுத்த நூலுக்கு போற பொழுது இது ஒவ்வொன்றிலும் இன்னும் எத்தனையோ பகுதி விரியும், கிடையாக விரியும். அதனாலேதான், ஆனால் இதுதான் அடிப்படை. இந்த 36 தத்துவம் சரியான முறையிலே விளங்கி கொண்டால் சைவ சித்தாந்தம் ஒரு வேதனையே அல்ல. உங்களிலே எல்லாருக்கும் ஒரு மனதிலே ஒரு வரம். அப்ப நாங்கள் இனி இந்த சைவம் படித்தவர்களிலே நாங்கள் ஒருபடி மேலானவர்கள், எங்களுக்கு தத்துவம் விளங்கிவிட்டது என்று நினைத்தால் மேலானவர்கள் தான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இது கடவுளை அடைவதற்கான தகுதி என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இது இதெல்லாம் தெரிந்தால் இன்னும் சிக்கல். நான் அதான் சொல்லுகிறேன், நான் இது தெரிய வேண்டி வந்து விட்டது, நம்ம புத்தி அப்படி படிக்க வேண்டி இருக்கிறது, படிச்சு விட்டோம், படிச்சுட்டு முடிஞ்ச அளவு இதை மறந்துடுவது நல்லது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த கோயிலுக்கு போய் கும்பிடுகிற பொழுது இது எந்த தத்துவத்துல நிக்கிறோம், நான் மேல நிக்கிறேனா சிவதத்துவம் என்றால் கும்பிட முடியாது, கும்பிடாம கடவுளை அடைய முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை நாம் நம்முடைய அறிவாலே விளங்குகிறோம், விளங்குற அளவோட இந்த வேலை முடிஞ்சு போகும். இதை வச்சுக்கொண்டு போனால் பிறகு வாழ்க்கிறது நல்லது, உரைக்குள்ளே இருக்கவன் அதை நீட்டி கொண்டிருந்தால் அவனுக்கும் இவனுக்கும் குத்தி கொண்டுதான் இருக்கும். சில நேரத்தில் நமக்கே குத்தம், சித்தாந்தம் படித்தாக்கள் அப்படித்தான் குத்தி கொண்டு தெரிகிறார்கள். ஒன்று மற்றவர்களுக்கு குத்துறார்கள், அது தங்களுக்கு குத்துகிறார்கள். இதை படியுங்கள். இப்படி ஒரு பார்வை நம்மாலே முடிகிறது என்ற அளவிலே மகிழ்ச்சி. கோயிலுக்கு போகிற பொழுதோ கும்பிடுகிற பொழுதோ நான் இப்ப சாதாக்கியத்துல நிக்கிறேன்னா அதுல நிக்கிறேன்னா எங்க நிக்கிறேன் கேள்வியே வரப்படும், தூக்கி அப்படியே கசக்கி குப்பையில போடுறோம். அப்பதான் சுத்தமா கும்பிட முடியும். வழிபாடுதான் கடவுளை, வழிபாடும் அன்பும் தான் கடவுளை அடைய பண்ணும், நேரா நோன்பு சீராகாது. ஆகவே நாம் வழிபடுவதற்கு இதெல்லாம் ஒரு தூண்டுதல் செய்கிற விஷயங்களை தவிர, இது கூட இப்ப நான் கிட்டத்தட்ட நாங்கள் இப்ப 36வது படிக்கு வந்து விட்டோம், இனி என்ன அந்த ஒரு ஸ்டெப்ஸுக்கு வச்சா சிவருமான்கிட்ட போறது தானே என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படி படித்தால் தான் சித்தாந்தம் படித்த படிப்பினுடைய பயன் வரும் என்ற அளவிலே இன்றைய வகுப்பை நிறுத்துவோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.